நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் ரமணன், தெய்வீகன், டாக்டர் மனமோகன்.
வணக்கம்.
இலங்கையை பொறுத்தளவில் போர் முடிந்த 2009 பிறகு கடந்த சுமார் 9 ஆண்டுகளாக அரசு வந்து பலவிதமான செயல்பாடுகளை எல்லாம் செய்திருக்கு, அபிவிருத்தி பணிகள் எல்லாம் செய்திருக்கு. உங்களை பொறுத்தளவில் ஒரு குறிப்பிடத்தகுந்த அபிவிருத்தி பணிகள் அல்லது குறிப்பிடத்தகுந்த செயல்பாடுகள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்னதெல்லாம் படுது சொல்லுங்களேன். தெய்வீகன் சொல்லுங்க.
யுத்தத்துக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி பணிகளை முக்கியமாக நாங்கள் பார்த்தோமானால், மஹிந்த ராஜபக்ஷ அரசின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி பணிகளை நாங்கள் முதலில் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த யுத்தத்துக்கு பின்னரான அபிவிருத்தி பணிகளுக்கென்றே 2 அமைச்சுகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதாவது மூழ்குடியேற்ற அமைச்சு, புனர்வாழ்வு அமைச்சு என்று 2 அமைச்சுகள் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. அவை கொழும்பை மையமாக கொண்டு இயங்கின. அபிவிருத்தி பணிகள் என்பது வடக்கு கிழக்கை மையமாக கொண்டு மேற்கொள்ளப்பட வேண்டியதாக இருந்தாலும் கூட அமைச்சுக்கள் என்பது கொழும்பை மையமாக கொண்டுதான் இயங்கியது. அவர்களது பிராந்திய அலுவலகங்களோ அல்லது அவர்களது முக்கிய அதிகாரிகளும் கூட வடக்கு கிழக்கில் இயங்கியதாக இல்லை. அது கடைசியில் எவ்வாறு முடிந்தது என்றால், வெளிநாடுகளில் இருந்தும் பன்னாட்டு அமைப்புகளில் இருந்தும் புலம்பெயர்ந்து வாழுகின்ற சமூகத்துக்காகவும் ஒரு கவர்ச்சிகரமான அமைச்சுக்களாக இருந்ததே தவிர அவை களத்திலே எந்த விதமான பாரிய அபிவிருத்தி பணிகள் எதையுமே மேற்கொள்ளவில்லை என்பதுதான் நிதர்சனமான விடயம். ஆனாலும் கூட நாங்கள் இதுவரை காலமும் நடைபெற்றிருக்கின்ற இந்த அபிவிருத்தி பணிகளை கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தோமாக இருந்து சொன்னால், இலவச மின் இணைப்புகளின் ஊடாக மின்சார வசதி நாடு முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு உட்பட பலருக்கு, யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கூட. கல்வியை பொறுத்தளவில் பௌதீக வளங்கள் நியாயமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது ஆசிரியர் பற்றாக்குறை என்பவைகள் அபரிமிதமாக இருந்தாலும் கூட, மருத்துவ சேவையும் கூட ஒப்பீட்டளவிலே அனைத்து இடங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றன. மருத்துவ இதிலும் கூட மருத்துவர்கள் பற்றாக்குறை இருந்தாலும் கூட மருத்துவ சேவைகள் எல்லா இடங்களுக்கும் உள்ளவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதை தவிர மேலதிகமாக என்ன நடைபெற்றிருக்கின்றது என்பதற்கு இன்றமும் கூட வடக்கு கிழக்கிலே ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்களும், ஒரு நேர சாப்பாடு இல்லாமல் பாடசாலைக்கு போகின்ற சிறுவர்களும் ஊடாகவும் தான் நாங்கள் அங்கு இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
டாக்டர் மனோமோகன், உங்களுக்கு எப்படிப்படுது?
அதிகமான விடயங்கள் மேலெழுந்த வாரியாகவும், வெளிநாடுகளில் இருந்து பார்க்கும் வெளிநாட்டு அரசுகளுக்கு நாங்கள் இவற்றை செய்கிறோம் என்று காட்டுவதற்கு மேற்பட்ட காரணங்களே அல்ல, அடிப்படை தேவைகளை உணர்ந்து செய்யப்பட்ட விடயமாக எனக்கு தெரியவில்லை. உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால், டாக்டர் பற்றாக்குறை செய்யப்பட்டது சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் இன்று டாக்டர் இல்லாத பெரிஃபரல் யூனிட்ஸ் எத்தனையோ இருக்கின்றது. வெளிநாட்டைச் சேர்ந்த மருத்துவ நிதியங்கள், இப்ப ஆஸ்திரேலிய மெடிக்கல் எய்ட் ஃபவுண்டேஷன், கெனடியன் மெடிக்கல் எய்ட் ஃபவுண்டேஷன், லண்டன்ல உள்ள மெடிக்கல் ஃபவுண்டேஷன், நாங்கள் எல்லாரும் எத்தனையோ டாக்டர்மாருக்கு சம்பளம் கொடுத்து இந்த பெருபொழி யூனிட்ஸில் வைத்திருக்கிறோம். பாதிமார் பற்றாக்குறை பல அளவில் இருக்கின்றது. இவை தவிர அடிப்படை தேவையான பெட்ஸ், அப்படிப்பட்ட சாமான்கள் மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. நாங்கள் இங்கிருந்து கட்டுகளை அனுப்பும் பொழுதும் அதை துறைமுகத்திலிருந்து எடுப்பதற்கு விதிக்கப்படும் தடைகள், முட்டுக்கட்டைகள் பல பல. ரெண்டாவது, இந்த பட்டதாரிகளுக்கு இந்த ஆசிரியர் நியமனம் கொடுப்பதை நீங்கள் பார்த்திருக்கிற ஸ்ட்ரைக் எத்தனை நடந்திருக்குது, எங்களோட கவர்னருக்கு முன்னாலேயும் எங்களோட முதலமைச்சர் இதுக்கு முன்னாலேயும் அது இருக்குது. ஒரு வேலை தரை ரோடு போட்டார்கள், அதில் பிரயோசனம் இல்லை மக்களுக்கு. ஏனென்றால் ஏழையில் இவர்களுக்கு ரோடு சாப்பாடு போடாது. என்னை பொறுத்தளவிலேயே ஒரு வெளிப்பூச்சியாக வேலைகள் நடக்கின்றதையான உண்மையில் பொருள்ணர்ந்து கருத்துணர்ந்து தேவை உணர்ந்து டெவலப்மெண்ட்ஸ் நடப்பதை நான் ஒத்துக்கொள்ளவில்லை.
ரமணன், உங்களுக்கு என்ன படுது?
நான் போருக்கு பின்னராக நீண்ட காலமாக நான் இலங்கைக்கு செல்லவில்லை. ஆனால் அதன் பிறகு போனவரிடமும் அதற்கு முதல்வரிடமும் நான் சென்றிருந்தேன். அங்கே சென்று பார்த்த பொழுது பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது, வெளிப்படையான அபிவிருத்திகள், அதாவது வெளி பார்வைக்கு தெரிகின்ற அபிவிருத்திகளான கட்டுமான பணிகளை அவர்கள் மிக அதிகமாக செய்திருந்தார்கள். அதாவது வீதி புனரமைப்பாக இருக்கட்டும், அல்லது நகரங்களிலே கட்டடங்கள் அல்லது சந்தைகள் அல்லது பேருந்து நிலையங்கள் என்பவற்றை மிகவும் கவர்ச்சிகரமாக அமைத்திருந்தார்கள். அதாவது வீதிக்கு நீங்கள் ஏனையின் பாதை என்று சொல்ல போனால், அந்த கொழும்பிலிருந்து ஏனையின் பாதையூடாக யாழ்ப்பாணம் போகின்ற வழியில் இருமருங்கும் மிகவும் அழகாக கட்டடங்களை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். உள்பக்கத்துக்கு நீங்கள் சென்றால் மிகவும் மனவேதனையான விடயங்களை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அபிவிருத்தி என்பது 9 வருடங்களுக்கு பிறகு செய்யப்பட்ட அபிவிருத்தி, 9 வருடங்களாக செய்யப்பட்ட அபிவிருத்தி என்பதை நீங்கள் வீதி ஓரங்களில் மட்டும்தான் காணக்கூடியதாக இருக்கிறதே தவிர, வீதியை தாண்டி நீங்கள் ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளுக்க போனால் அந்த அபிவிருத்தியை நீங்கள் காண முடியாதாக இருக்கிறது.
இப்ப அடுத்த கேள்வி அப்படின்னா, என்ன செஞ்சிருந்திருக்கலாம் இப்ப வந்து ஒரு கடந்த 9 ஆண்டுகளாக என்ன செஞ்சிருக்கலாம் இன்னும் இதை விட?
போருக்கு பின்னராக இலங்கை அரசாங்கம் வடக்கு கிழக்கிலே செய்ய வேண்டிய அபிவிருத்திகளில் முக்கியமாக நான் பார்ப்பது இந்த இறுதி கட்ட யுத்தத்திலே குடும்ப உறுப்பினர்களை, அதாவது நேரடியான குடும்ப உறுப்பினர்களை, 1, 2, 3 குடும்ப உறுப்பினர்களை அந்த குடும்பங்கள் இருக்கின்றன, அல்லது தந்தைகள் அந்த குடும்பம் அல்லது தாய்கள் அந்த குடும்பங்கள் இருக்கின்றன, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான எந்த விதமான காத்திரமான நடவடிக்கை, அதாவது நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காத்திரமான நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் இன்னும் முழுமையாக செய்யவில்லை. அதை கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த போருக்கு பின்னரான அபிவிருத்தி என்பது அவர்களிடமிருந்தான் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அந்த போரிலே, இறுதிக்கட்ட போரிலே மிகவும் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள், மிகவும் பாதிக்கப்பட்ட அந்த கிராமங்கள் இருந்துதான் அந்த அபிவிருத்தி ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் அபிவிருத்தி என்கின்றது யாழ்ப்பாண நகரத்திலிருந்தும் அல்லது கிளிநொச்சி நகரத்திலும் இருந்தும் அல்லது பெருந்துறை நகரத்திலும் இருந்து ஆரம்பிக்கப்படுகின்ற அபிவிருத்தியை நான் ஒரு ஆரோக்கியமான அபிவிருத்தியாக நான் பார்க்கவில்லை. பாதிக்கப்பட்ட குக்கிராமங்களிலிருந்து அந்த அபிவிருத்தி ஆரம்பிக்கப்பட்டால்தான் அந்த அபிவிருத்தி உண்மையான அபிவிருத்தியாக நான் பார்க்கிறேன்.
அதாவது 9 வருஷம் ஆச்சு. இன்றைக்கு நாங்கள் மீன் கொடுக்கிறதால் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டிய காலத்துல இருக்கிறோம். இப்ப நீங்கள் ரமணன் சொன்னது ஒரு கட்ட அபிவிருத்தி, அதாவது கையோ காலோ இல்லாமல் போனவர்கள் விதவர்கள் அவருக்கு ஒரு கட்டமான வேணும். அதை தவிர ஒரு சிறு கைத்தொழில், மீடியம் அளவிலான நடுத்தர கைத்தொழில் வைத்து மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து சமூக கிராம அளவிலே பொருளாதாரத்தை விருத்தி
செய்தால்தான் சொல்றீங்க
அரசு செய்திருக்கணும். என்னத்துக்கு என்று சொன்னால், நான் அதுக்கு என்னத்துக்கு செய்யறேன்னா, எங்களுடைய யாப் அரசியல் யாப்ப பாத்தீங்கன்னால் பிரசிடென்ட் ஹேஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ், பிரசிடென்ட்க்கு பதிலாக ஒரு கவர்னர் இருக்கிறார். மாகாண சபை என்னத்தையும் டிசைட் பண்ணட்டும், கவர்னர் கையெழுத்து போடாமல் 1% எடுக்க இயலாது. இதுக்கு முதல் இருந்த கவர்னரை பொறுத்தளவில் இது அந்த விஷயம் அறியாதவர்கள் அல்லாண்டு போய் பிரச்சாரம் செய்பவர்கள் இவர்களை கையாளாதவர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் 60-70% காசு திரும்பி போனது கவனம் என்னென்றா, கவர்னரோட மேசையில இருந்து ஒரு ஃபைலும் நகர இல்லை. இப்ப இன்னொரு இல்லாமல் ஒரு புது கவர்னர் வந்திருக்கிறார், அவர் பேரலல் கவர்மெண்ட் நடத்துறார். அதாவது ஆக்கள்கிட்ட சொல்றாரு, நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லவங்க கூட பிரச்சனை, நான் சால்வ் பண்றேன். இது கவர்னருடைய வேலையே அல்ல. ஸோ இதுதான் அங்க நடக்கிற உண்மை. அதாவது முட்டுக்கட்டைகள் போடப்படுகின்றன உண்மையான அபிவிருத்தி என்று பெறும் பொழுது, மேலிருந்த வாரியாக நகரம் சார்ந்த இடங்களில் இருக்கிறது, வெளிநாட்டு தூதுவர்களும் வெளிநாட்டவர்கள் சேர்ந்தவர்களும் யுனைடெட் நேஷன் சேர்ந்தவர்களும் பெறும் பொழுது இவை தான் காட்டப்படுகின்றன. ஸோ என்னை பொறுத்தளவு இதெல்லாம் கடை கண் துடைப்பு.
நேயர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. எங்கே செல்கிறது இலங்கை என்ற தலைப்பில் கலந்துரையாடி கொண்டுள்ளோம். இந்த உரையாடலில் கலந்து கொண்டிருப்பவர்கள் தெய்வீகன், ரமணன் மற்றும் டாக்டர் மனமோகன்.
அதாவது தேசிய பொருளாதாரத்தை முன்னிறுத்துவதற்காகவும், தேசிய பொருளாதாரத்தை தாங்கள் வளமாக முன்கொண்டு செல்வதற்காகவும் தேசிய நெடுஞ்சாலைகளையும் தேசிய விதமான அந்த கட்டுமானங்களிலும் தான் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்களே தவிர உள்ளகமான விடயங்களில் அவர்கள் கவனம் செலுத்தவில்லை. ஆனால் என்ன அவர்கள் செய்யவில்லை, இன்னும் செய்யாத விடயங்களை நாங்கள் பார்த்தோமானால் கொஞ்சம் அரசியல் தனமாக இந்த விடயத்தை நாங்கள் ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. முதலாவது, யுத்தத்தினால் இந்த நாடு 30 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு கொடிய மிலேச்சத்தனத்தனமான யுத்தத்தினால் இந்த நாடு அழிந்திருக்கிறது. முக்கியமாக வடக்கு கிழக்கு, அங்கே இருக்கக்கூடிய மக்கள், 1000,000-கணக்கான மக்கள் அழிந்திருக்கிறார்கள். கட்டுமானங்கள் எல்லாரும் அழிந்திருக்கின்றன. ஆகவே யுத்தத்துக்கு பின்னால் இந்த அரசாங்கம் மேற்கொண்டிருக்கக்கூடிய வரவு செலவு திட்டமானது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயம். இன்று வரையில் 9 வருட காலங்களிலே இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்ற வரவு செலவு திட்டமானது பாதிக்கப்பட்ட மக்களையோ யுத்தத்தினால் அழிந்த அந்த நிலங்களை மீள கட்டியமைக்கும் விதத்திலேயோ அமையவில்லை என்பது நாங்கள் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம். அதே போல இலங்கை இந்திய ஒப்பந்தம் நடைபெற்றிருந்த அந்த கால பகுதியில் பார்த்தீர்கள் தெரியும், இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட பின்னர் உடனடியாக மேற்கொள்ளப்பட்ட விடயம், பூசாயற்புடன் சகல தடுப்பு முகாம்களில் இருந்த இளைஞர்கள் விடுவிக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. அடுத்ததாக அந்த யுத்தத்தில், அதுவரை காலம் நடந்த அந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு, காணாமல் போனவர்கள், ஊனமடைந்தவர்கள் எல்லோருக்குமாக இழப்பீடுகள் வழங்கப்பட்டது. இன்று வரைக்கும், அதாவது இறுதி யுத்தத்திலே கொல்லப்பட்டவர்கள் தவிர அந்த குடும்பங்களுக்கோ, காணாமல் போறவர்களுக்கோ, ஊனமடைந்தவர்களுக்கோ, இன்றமும் கூட வாழ்க்கையில் அழுந்திக் கொண்டிருப்பவர்களுக்கோ எந்த விதமான இழப்பீடுகளும் வழங்கப்படவில்லை. ஒரு சுனாமி அடித்தவுடன் ஒரு ஓரிரண்டு வருடங்களிலேயே காலி என்ற இடத்திலேயே அந்த புனருத்தாரண பணிகளை மேற்கொண்டு
அரசை பொறுத்தளவுல, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப பொதுமக்கள் அங்கிருந்து வர்றவங்க அல்லது இங்கிருந்து போறவங்க அவங்ககிட்ட எல்லாம் கேட்கும் போது அவங்க சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் வந்து அபிவிருத்தி பணிகள், குறிப்பாக சாலைகள் அல்லது போக்குவரத்து அல்லது வந்து குடிநீர், இது மாதிரியான ஒரு அடிப்படை தேவைகள்ல வந்து அரசு நிறைய செஞ்சிருக்குங்கிறத நாம வந்து ஒத்துக்கணும்.
தங்களது தேசிய பொருளாதாரத்துக்கு கை கொடுக்கும் வகையிலே என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செயல்கிறார்கள். இப்ப உதாரணத்துக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் போடப்படுகின்றன, A9 வீதி போடப்படுகிறது, அதெல்லாம். ஆனால் உள்ளக வீதிகள் போடப்படவில்லை. அதே போலத்தான் சகல பணிகளுமே கவர்ச்சிகரமாக, நீங்கள் கூறியது போல
உப்பமாடு ஒன்று சரிந்து விழுந்து எத்தனையோ பேர் வந்தார்கள், எரிஞ்சு போனார்கள் தெரியும். அந்த இடத்தை சேர்ந்த எத்தனையோ குடும்பங்களுக்கு மாசத்துக்கு 50,000 ரூபாய் கொடுக்கப்படுது, அவர்களுக்கு 2 வருஷம் வீடு அதுகள் செட்டில் பண்ண முன்னா. இது உடனடியாக எடுக்கப்பட்ட முடிவு. மதுபகுதியில் இருப்பவர்களுக்கு இதொன்றும் இல்லை. இன்னொன்று முக்கியமாக நீங்கள் கவனிக்கொண்டா, நார்த்தன் ஈஸ்ட்ல எஸ்பெஷலி வடக்கில பொருளாதாரம் இன்றைக்கு அரசாங்கப்படை வகையெல்லாம் இருக்குது. 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், சாப்பாட்டு கடைகள், ஈவன் விவசாயம் கூட, இந்த ஃபர்டைல் லேண்ட்ஸ் எல்லாம் அதை விவசாயம் செய்கிறாரு. ஸோ இதுகள்லாம் நீங்கள் கூர்ந்து பார்க்க வேணும்.
இனி என்ன நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா அதுதான் முக்கியமான கேள்வி இல்லையா?
ஆமா, நாங்கள் டிராயிங் போர்டுக்கு போக வேணும். அரசாங்கம் வந்து சரியா மக்களுக்கு தேவை என்ன, மக்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி கொடுக்கலாம், மக்களுடைய பொருளாதாரத்தை எப்படி கூட்டலாம், ஊனமிட்டவர்களுக்கு எப்படி அவருக்கு வருங்காலத்தை செய்யலாம், படிப்பு எப்படி கூட்டலாம், ஏற்பட்ட முறையில் அன்லஸ் வி கோ டு த டிராயிங் போர்ட், அதுல நாங்கள் வெளிநாட்டில் உள்ளவர்கள்லாம் அதுக்கு உதவி செய்யலாம், அதாவது பிரெயின் பவர். அதுக்கு பிறகு உண்மையா அரசாங்கம் ஈடுபடுது என்று சொன்னால், வெளியில் உள்ளவர்கள் பலர் அங்கு சென்று பணத்தை கொடுப்பதற்கும் இதாயிருக்கிறார்கள். இதுதான் அந்த ப்ராப்ளம். இப்ப வந்து கனபேர் வந்து இதுல ஈடுபடாமல் இருக்கிற, உண்மையில உணர்ச்சி உள்ளவர்களும் விருப்பம் உள்ளவர்களும் செய்யாமல் இருக்கிற காரணம் என்னென்றால், இது ஒரு ஒரு மேலெழுந்த வாரியா நடக்கின்றதை ஒழிய, உண்மையான மக்களுக்கு நிரந்தரமான பெர்மனண்டான ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை ஏற்படுற ஒரு திட்டங்கள் இல்லை.
முக்கியமாக இந்த போருக்கு பின்னராக அமைக்கப்பட்ட 2 அமைச்சுகள் கொழும்பை தளமாக கொண்டுதான் இயங்குகின்றன. அதாவது கொழும்பை தளமாக குறிப்பிடுகின்ற போது அங்கே இருக்கிறவர்கள், முக்கியமாக அதிலே அங்கம் வகிக்கிறவர்கள் அல்லது அந்த அமைச்சிலே முக்கிய பொறுப்புகளிலே முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் வடக்கு கிழக்கை சேர்ந்த அல்லது வடக்கு கிழக்கிலே பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது வடக்கு கிழக்கை மையமாக கொண்டு இயங்கக்கூடியவர்கள் வரும் இல்லை என்றுதான் குறிப்பிட வேண்டும். ஆகவே போருக்கு பின்னரான அபிவிருத்தி என்று நாங்கள் கதைக்கின்ற போது வடக்கு கிழக்கை தவித்து நாங்கள் கதைக்க முடியாது. ஆகவே என்ன பொறுத்தவரையிலே அபிவிருத்தி என்பது, இந்த அபிவிருத்தியினுடைய அமைச்சுகள் என்பது உண்மையாக அவர்கள் இந்த அபிவிருத்தியை அல்லது இந்த நல்லிணக்கத்தை அல்லது இந்த புனர்வாழ்வை செய்ய வேண்டுமாக இருந்தால் அவர்கள் வடக்கு கிழக்கை தளமாக கொண்டுதான் செயற்படுத்த வேண்டும். அதை விட முக்கியமான ஒரு விடயம் டிஸ்கிரிமினேஷன், அதாவது பாகுபாடு அல்லது வேறுபாடு என்ற ஒரு விடயம் இலங்கையிலே இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த டிஸ்கிரிமினேஷன் என்ற விடயம் நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற அடிப்படையிலே இலங்கை பூராகவும் ஒட்டுமொத்த மக்களைத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் ஏற்கனவே மனமோகன் சொன்னது போல அல்லது தெய்வீகன் சொன்னது போல தென்னிலங்கையில ஏற்படுகின்ற பாதிப்புகள் அல்லது அத உடனடியான பாதிப்புகளுக்கு உடனடியான நிவாரணம் வந்து உடனடியாக வழங்கப்படுகிறது. எந்தவித தாமதமும் வந்து உடனடியாக வழங்கப்படுகின்றது. அதாவது முக்கியமாக குறிப்பாக ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டுமாக இருந்தால், என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு நான் முக்கியமாக நான் பார்க்க வேண்டியது, இந்த போரினாலே ஆயிரக்கணக்கானோர், அதாவது தென்னிலங்கையிலும் சரி வடக்கிலும் சரி, ஆயிரக்கணக்கானோர் அங்கவீனர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தென்னிலங்கையை பொறுத்தவரையில் இந்த போரினால் பாதிக்கப்பட்ட அல்லது யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட அல்லது இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட அங்கவீனமாக இருப்பவர்களுக்கு உடனடியாக இழப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இறுதி யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட எத்தனையோ 1000 பேருக்கு, அது ராணுவ வீரர்களாக இருந்தாலும் சரி அல்லது பொதுமக்களாக இருந்தாலும் சரி, தென்னிலங்கையை பொறுத்தவரையில் அவர்களுக்கு உடனடியான நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று 9 வருடமாகிறது, இந்த இறுதி யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட முக்கியமாக இந்த அங்கவீனர்களாக இருக்கிறவர்களுக்கு எந்த விதமான இழப்பீடுகளும் வழங்கப்படவில்லை. அது கண்துடைப்புக்காக வெறும் 1000கள் 2000கள் வழங்கப்பட்டதை ஒழிய, உண்மையில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை, அதாவது வெறுமனே இழப்பீடு என்று சொல்கின்ற போது 1 லட்சங்களோ அல்லது 2 லட்சங்களோ காசாகவோ பணமாக பொருளாக வழங்குவதால் எந்தவித பிரயோசனமும் இல்லை.
இந்த அபிவிருத்தி பணிகள் நடைபெறவில்லை என்றவுடன் சம்பிரதாயமான போக்கொன்றிருக்கிறது தமிழ் மக்கள் மத்தியில், உடனடியாகவே அரசாங்கத்தின் பிழை என்றது குற்றச்சாட்டுவது அது எவ்வளவு தூரம் ஆழமான உண்மை என்றது நாங்கள் பார்க்கின்ற அதே வேளையிலே தமிழ் மக்கள் தரப்பையும் நாங்கள் கட்டாயம் இந்த விடயத்திலே குற்றம் சாட்ட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். ஆகவே இந்த விடயத்தில் நான் அந்த விடயத்தை கூடுதலாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவேன். அதாவது விடுதலை புலிகளின் ஒரு காலப்பகுதியிலே ஒரு செயற்பாட்டு தளம் இருந்தது. அவர்கள் எவ்வாறு இந்த தமிழ் மக்கள் பிரச்சனைகளை, அன்றாட பிரச்சனைகளை, சமூக பிரச்சனைகளை, பொருளாதார பிரச்சனைகளை எவ்வாறு தங்களது கட்டமைப்புகளினூடாக முன்னெடுத்தார்கள், எவ்வாறு அவர்கள் அந்த ஒரு மக்களுடன் மக்களாக நின்று அந்த அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டார்கள் என்ற மாதிரி பார்த்திருந்தோம். அவ்வாறான ஒரு கட்டமைப்பு தமிழ் மக்கள் மத்தியிலே இல்லை. ஆகவே அந்த கட்டமைப்புகளை நாங்கள் மீள நாங்கள் உடனடியாக செய்வதற்கான சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். அவற்றை நாங்கள் இதுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய மாகாண சபையினூடாகவோ அதற்கு கீழ் இருக்கக்கூடிய அதிகார அலகுகளினூடாகவோ எதையுமே செய்யாமல் ஒரு செயற்பாட்டு தளம் எங்கள் மத்தியிலே பூரணமாக இல்லாமல் நாங்கள் இல்லை இல்லை எல்லாவற்றையும் எங்களுக்கு தாங்கும் நாங்கள் செய்வோம் செய்வோம் என்று சொன்னால் என்ன செய்ய போறோம்? நாங்கள் இப்ப செய்ய ஆல்ரெடி தந்ததுகளே எங்களை செய்யறதுக்கு வழி இல்லை. இப்ப பொருளாதார மத்திய நிலையம் வந்து அமைக்கிறதுலயே எங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்களுக்குள்ளே எவ்வளவு தூரம் கிடுக்கு பிடி பிடிச்சோம் என்று, நாங்கள் எவ்வளவு தூரம் சண்டை பிடிச்ச நாங்கள் என்று சொல்லி. ஆகவே எங்களுக்குள்ளே ஒரு பொருளாதார ஒரு அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கு தமிழ் மக்களிடம் கூட ஒழுங்கான அந்த அதிகார அதாவது தமிழ் மக்களின் அரசியல் தலைமைகளிடமா இருக்கட்டும், தமிழ் மக்களிடம் இருந்து முன்னுக்கு நிற்கிற ஏனைய சிறப்புகளா இருக்கட்டும் ஒரு ஒழுங்கான கொள்கை இல்லை, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு சரியான வழிகாட்டல்கள் இல்லை.
இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கட்டமைப்பு செய்வதானால் அது முடியாத காரியம். இதற்கு எப்படிப்பட்ட முட்டுக்கட்டைகள் போட வேணுமோ அவை அவ்வளவு போடப்படும். ஏனென்றால் மத்தியிலே ஒரு நல்ல மனப்பாங்குள்ள இது இல்லை. இப்ப வடமான சபையினுடைய செயற்பாட்டுக்கு பல முட்டுக்கட்டைகள் தான் அதுக்கு வக்காலத்து வாண்டவில்லை, அவருடைய அரசியல் நிலைப்பாடோட நான் ஒத்துக்கொள்ள இல்லை. ஆனால் எவர் அங்கிருந்தாலும் முன்னேற்றுவது அதை அவருடைய செயற்திட்டங்களை முன்னேற்றுவதற்கு இந்த தடைகள் இருக்கின்றன. சரியா, இது ஒரு மிகப்பெரிய
ஒரு ஏரியல் வியூவாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த விடயங்களை நீங்கள் சொல்லுகிறீர்கள், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். நான் என்ன சொல்லப்படுகின்றேன் என்று சொன்னால், அதாவது யாரும் நமக்கு உதவி செய்வதற்கு ஒவ்வொரு கொள்கைகளை வரித்துக் கொள்ளலாம், ஒவ்வொருதரும் தாங்கள் இப்படி செய்ய வேணும் அப்படி செய்ய வேணும்னு சொல்ல, நாங்கள் எங்களுக்கு ஒரு திட்டத்தை நாங்கள் வைத்திருக்க வேண்டும் தமிழர் தரப்பு. அதாவது யுத்தத்தில் இருந்து நமது சமூகத்தை மீள்நிலைப்படுத்துவதற்கு நாங்கள் ஒரு பொருளாதார கொள்கையை, ஒரு அரசியல் கொள்கையை நாங்கள் இன்று நாங்கள் சமஷ்டி வேணும் என்று சொல்கிறோம் தானே. அதாவது சமஷ்டியில் சமஷ்டியின் உள்ளடக்கம் இல்லாதான் பரவாயில்லை, சமஷ்டி அந்த சொல்லோடு வேணும், அந்த சொற்களுக்காக உழவு கண்டுபிடிக்கின்றோம் அரசியல். அதே மாதிரி பொருளாதார கொள்கை ஒன்று எங்களுக்கு தீர்க்கமாக இல்லையே.
இன்றைக்குற நிலைமையில பொருளாதார கொள்ள வைக்க இல்லாது சமூக அபிவிருத்தி கொள்ளதான் நாங்க வைக்கலாம். பொருளாதார கொள்கை என்றா பொருளாதாரம் கையில இல்லை.
மிக்க நன்றி ரமணன், தெய்வீகன், டாக்டர் மனமோகன்.
நன்றி
நன்றி
நன்றி நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க iTunes இல் எம்மை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.